மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 14-30 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் கேமராவை தான் பார்க்குறோம், ஆனால் மனக்கண்ணில் தான் உங்களெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் எங்களை டிவியில் பார்த்துட்டே இருக்கிறீங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, சிறு பிள்ளைகள், சில நேரம் வீட்டில் இருக்கிற ஜீவன்கள் கூட பார்க்குது, ஜீவராசிகள் கூட. ஸோ உங்கள் எல்லோரையும் பார்க்குறதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவருக்குள்ளே நீங்களும் எங்களுடைய இந்த திருப்பலியை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் அந்த கொரோனாவினுடைய வேதனை நிறைவேறாத ஒரு சூழல், அநேக இடங்களிலே மீண்டுமாய் கோயில்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு பூட்டு போடலாம், ஆனால் கடவுளுக்கு யாரும் பூட்டு போட முடியாது. கடவுள் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நான் கோயிலுக்கு போக முடியல, அதனால் நான் கடவுளை என்னை விட்டு விலகிட்டாரா, தூரத்தில் இருக்கிறாரா தெரியலையே அப்படின்னு சில பேர் சங்கடத்தில் மூழ்கி இருப்பதாக எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. அப்படியாக நாங்களும் அதை உணர்கிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரை நினைத்து பார்ப்பாங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் நினைவு கூறப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் வருவார், காரணம் சரியாக இருந்தால். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சு ஓப்பனாக இருக்குது, நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே என்ன வந்துட மாட்டார் சட். இந்த மாதிரி சூழலில் நம்ம முடங்கி போய் ஐயோ இப்படி ஒரு சூழல் அமைந்திருத்தே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுடைய அந்த பெருமூச்சிகளுக்கு விடை சொல்லக்கூடிய தூயாவியானவர் உங்களை தேடி வருவார். ஆண்டவருடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும். அப்போ அந்த இடத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக வைக்கணும். வீட்டெல்லாம் ஆண்டவருடைய நாளில் நம்ம எல்லாம் சுத்தமாக வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக ஆண்டவருடைய நாளை அனுசரிக்கணும். பாபிலோன் தேசத்தில் இஸ்ரேல் மக்கள்லாம் அடிமையாக போயிட்டாங்க. அங்கே எசேக்கியலும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எசேக்கியல் இறைவாக்கினரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் பாருங்கள், அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறப்ப தான் அவர் காட்சியில் பார்க்குறார். என்ன பார்த்தாருன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த தேசத்தில் இறங்குறத பார்க்குறாரு. இதில் என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு வெளிப்பாடு அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தது என்னென்னா, அந்த எருசலேம் ஆலயம் அதுதான் வந்து சிறப்பு, அந்த ஆலயம்தான் அவங்களுடைய மகிமை. அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வேறு எங்கேயுமே கிடையாது கடவுளுடைய பிரசன்னம், இங்கே தான் இருக்க போது, இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு சற்று மாறாக, அவர்கள் எந்த தேசத்திலே தன்னுடைய பிள்ளைகள் அடிமைகளாக்கப்பட்டு கிடக்கிறாங்களோ அந்த தேசத்தில் கடவுள் என்ன செய்தார், போய் இறங்குறத அவர் பார்த்து அந்த மக்களுக்கெல்லாம் சொன்னார், ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது அப்படின்னு. அந்த இடத்துலையும் அவர்கள் என்ன செய்தாங்க, கடவுளை துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துலையும் கடவுளோடு கூட அவர்கள் பயணிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், உங்கள் சூழல், வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தயவு செய்து கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை விட்டு விலகி போய்விடாதபடி நீங்கள் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிளில் இணைச்சட்டம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கை அப்படின்னே ஒரு தலைப்பில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிற, ஆண்டவரை நம்ம எப்பப்போ மறந்துடுவோம் அப்படின்னு இருக்குது. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வலுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். கட்டளையை விட்டு வெளியில் போயிட்ட, ஆண்டவர் செய்த நன்மைத்தனத்தை விட்டு வெளியில் போயிட்ட, எல்லாத்தையும் போயிட்டு கடைசியில் கடவுள் இருக்கிறாருன்னு மறந்துடாத அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். கொரோனா போயிடுச்சு சாமி, கோயிலெலாம் திறந்தாச்சு, எல்லோரும் இப்போ எல்லாம் மார்க்கெட்டுக்கு போகலாம், ஷாப்பிங் போகலாம், அதனால் ஆண்டவரும் லைட்டாக மறந்தாச்சு. பூசை அப்பப்போ வந்து சாமியார் வைக்கிறத அப்படி பார்க்குறோம். பார்த்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, கொரோனா காலத்தில் நிறையா டைம் கிடச்சிச்சு, பூசை பார்த்தேன், இப்போது பூசை பார்க்கலாம் நேரம் இல்லை, அதனால் என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு நம்ம என்ன செய்திடக்கூடாது, கடவுளை மறந்த நிலைக்கு போயிடக்கூடாது. வேதம் சொல்கிறது, நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போது, அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். இப்படி நிறையா ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க, படித்து பாருங்கள் நீங்கள். அப்போ நாம் நம்மளுடைய சூழல், அவங்க சூழலை சொல்லி சொல்லி மறந்துடாத மறந்துடாதன்னு சொல்கிறாங்க, நம்ம சூழலை திரும்பி பார்க்கணும். நீ சின்ன பிள்ளையாக இருந்தபோது மாடியிலிருந்து உருண்டு கீழே விழுந்த, அப்போ ஆண்டவர் உன்னைய ஒரு சேதமும் சேதாரமும் இல்லாமல் உன்னைய காப்பாற்றினாரே, அந்த தெய்வத்தை நீ மறந்துடாத. நீ எழுந்து நீ படிக்க வரும்போது படிக்க முடியாமல் நீ தவிச்ச, அப்போ உனக்கு ஞானத்தை கொடுத்து அந்த போராட்ட நேரத்திலெல்லாம் உன்னோடு இருந்து ஆண்டவர் உன்னைய அத்தனை பேருக்கு மேலே மார்க் எடுக்க வச்சு உயர்த்தினாரே, நீ அவரை மறந்துடாத. பாருங்கள், துன்ப நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மளோட துணை இருந்தார். அதனால் கடவுளை மறந்துடக்கூடாது. இந்த நாளில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஓரமாக அப்பப்போ ஞாபகம் வந்துட்டு போகுது, நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும். இன்றைக்கி அல்லேலூயா துதி மகிமைன்னு பிரதர் பாடிட்டு அந்த நற்செய்தியினுக்கு முன் வாழ்த்தொழின்னு வரும்பாருங்களேன், அதில் சொன்னார் பாருங்கள், நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல. யோவான் நற்செய்தி 15:4 தெய்வசனத்தில் வரக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை அது தான். யோவான் 15:4 மறக்க முடியாது. நீங்கள் 15:4 ரொம்ப அருமையான வார்த்தை, நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ கன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் வந்து உறுதியாக உன்னை சொல்கிறார், நான் உன்னோட தான் இணைஞ்சு இருக்கிறேன், அதில் மாற்று கருத்து கிடையாது, நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல. அப்போ கடவுள் என்னோட இருக்கிறாரான்ற கேள்வியே நமக்கு வேண்டாம். நாம் கேட்க வேண்டியது, நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேனா? அதுதான் நம்ம கேட்கணும். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனேயும் ஆண்டவர் வந்து அந்த கெர்சமணி மன்னிக்கணும் ஏதோன் தோட்டத்துக்குள்ளே உள்ளே வரலை, உள்ளே வராமல் போயிடலை. ஆதாம் ஆண்டவர் வந்து ஏதோன் தோட்டத்துக்குள்ளே நடந்து வர்றாரு. தொடக்க நூல் 3:8 வாசிக்கிறோம், மின்காற்று வீசிய பொழுதில் ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உள்ளவை கொண்டிருந்த ஓசை கேட்டு மனுஷன் அவன் மனைவியும் ஓடிப்போய் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். கடவுள் விலகி போல, மனுஷன் விலகி ஓடுறான். இதுதான் நடக்குது. ஆதாமும் ஏவாளும்னு போடலை, மனுஷனும் அவன் மனைவியும். எபிரேயத்தில் ஈஷ் அண்ட் ஈஷா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது பொதுவான வார்த்தை, ஆண்களுக்குரிய பொதுவான வார்த்தை, பெண்ணுக்குரிய பொதுவான வார்த்தை, ஈஷ் அண்ட் ஈஷா. அப்போ எல்லாமே மனுக்குலத்துக்கு அனைத்துக்குமே இந்த ஆட்டிடியூடு தான் இருக்குது, இந்த மனநிலை தான். என்ன பாவம் செஞ்ச பிற்பாடு கடவுள் விலகி ஓடுறவர் இல்லை, நாம் தான் விலகி ஓடுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் ஒருவர், யார் அந்த ஒருவர்? நீங்கள் தான், நான் தான். நம்ம வாசிக்கும் போது ஒருவர்னு யாரோ ஒருவர்னு இல்லை, ஒருவர் என்னுடனும். நான் நம்ம பேரை சொல்லிக்கணும், ஆல்பர்ட் நான் அப்படின்னு சொல்லிக்கணும். நீங்கள் உங்கள் பேரை சொல்லிக்கோங்க, எல்லோரும் என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆல்பர்ட் இணைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்பநாதன் இணைஞ்சிருக்கிறாரா? இல்லை, நம்ம நிறைய நேரம் அடுத்தவங்க இணைஞ்சிருக்கிறாங்களான்னு தான் பார்க்குறோம். ஆண்டவ வீட்டுக்காரர் இணைஞ்சிருக்கிறாரா, என் மகன் இணைஞ்சிருக்கிறானா, மகன் இணைஞ்சிருக்கிறாரா, எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நாம் வெளியில் நின்றுடுவோம். அப்படி நின்றுடக்கூடாது. எல்லாரையும் உள்ளே தள்ளிட்டு நம்ம கீழே போயிடக்கூடாது இல்லையா? சில பேர் வீட்டில் இருக்கிற நாய் முத கொண்டு ஆசீர்வாதத்தை கூட்டிகிட்டு வராங்க, நாய் பூனையெல்லாம் மந்திரிக்க சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நிற்கிறோமாங்கிறத அறிய சில நேரத்தில் மறந்துடுறோம். அதுக்காக நாய் பூனையெல்லாம் நீங்கள் மந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, மந்திரிங்க, எந்திரிங்க மந்திரிங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறியான்னு பாரு. பிரைஸலாம் எந்திரி மந்திரி, எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க, அப்போ தான் அசந்து உட்காருவேன், எந்திரி சாமி மந்திரி, மந்திரிச்சுட்டு உட்காருமே அடுத்தது வருவார், சாமி எந்திரி மந்திரி. எங்கள் வேலையாக தான் எந்திரிக்கிறதும் மந்திரிக்கிறதும் தான். பாருங்கள், நிறைய ப்ரேயர் நடத்துவோம் நாங்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழிபாடு சும்மா வல்லமையாக போயிட்டுருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிற நம்பிக்கையோடு போ அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிவிட்டு இறங்குவோம், அங்கே ஒரு 100 பேர் ஓடி வருவான் நம்ம மேலே விழுகிற மாதிரி. எல்லாம் ஒடியாந்து என்ன செய்வாங்க, சாமி தலையை காட்டு, என்னைய தொடு சாமி, இவ்வளோ நேரம் ஆவியானவர் உடனே தொட்டார், ஆண்டவர் தொட்டார், நீ நம்புறியா இல்லையா? நம்பிக்கை இல்லை. அப்போ பாருங்கள், ஏதாவது கையை தொடணும், லிட்ரலாக எதிர்நோக்கு அப்படிங்கிறது அப்படி இல்லை. எதிர்நோக்குங்கிறது ஆண்டவர் என்னை தொடுறாரு நம்பணும். நீ அந்த வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த மாதிரி ஓடுவாங்க, ஏதாவது ஒன்றை தேடி தேடி ஓடுறது. ஆண்டவர் எல்லாத்தையும் தாண்டி வேலை செய்வார். அதனால தான் சொல்கிறோம், மனுஷங்களை நம்பி ஓடுறதெல்லாம் நிப்பாட்டுவோமே, ஊழியக்காரங்களை நம்பி ஓடுறதை நிப்பாட்டுவோமே. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த வீட்டில் வந்து நான் ஒரு காட்சியை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரை வந்து அவங்க ஜோசியம் சொல்கிற ஒரு மாதிரி அவர் ஜோசியம் சொல்கிறார், நான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு அப்படியே சிரிப்பு தான் வந்துச்சு. அவங்க அவர் சொல்கிறத வேதவாக்காக கேட்குறாங்க. தயவுசெய்து எல்லாம் சரியாயிடும் நினைக்காதீங்க, தயவுசெய்து இதெல்லாம் நாம் சரி பண்ணணும்னா தான் சரியாகும், நாம் தான் சரி பண்ணணும். அப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அப்போது என்ன கனி? மிகுந்த கனி தருவார். அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய கனி என்பது எது? அப்போ அந்த கனி இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்கணும். கனிகளுக்கு ஒப்ப காரியங்கள் நடக்குது. கனின்னா என்ன? அடுத்தவங்க பிடுங்கி நல்லா சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல சுவையான கனி. அப்போ நமக்கு நடக்கிற காரியம் சுவையான ஒரு காரியமாக இருந்தால் சந்தோஷம். சுவையில்லாத ஒரு கனி இருக்குது, ஒரு கசப்பு கனி அப்படின்னா அது ஏன் அந்த கசப்பு கனி? யோசிக்கணும். அப்போ நம்ம யாரோட இணைஞ்சிருக்கிறோம்? சில பேர் கஷ்டம்னு சொல்லிட்டு வருவாங்க. வருகிற போது அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், வீட்டில் என்ன பிரச்சனை, ஏதாவது நீங்கள் செய்தீங்களா, மந்திரம் தந்திரம் ஏதாவது போனீங்களா வந்தீங்களான்னு. உண்மையை பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி டீவியேஷனுக்குள்ளே யார் போயிருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற பிள்ளைங்க, பொண்டாட்டி, மனைவி போயிருந்தால் கணவன், இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் யார் ஏஜெண்ட்டோ அவங்களையும் அழிக்கும். இதுதான் தீமையினுடைய அதிகாரம். தீமைக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம், உன்னை கொன்று பார்க்கணும், அவ்வளோதான். உன்னை அழிக்கணும், உன் ஆத்மாவை அழிக்கணும், உன் உடம்பை அழிக்கணும். அதுதான் தீமையினுடைய அடையாளம். ஆண்டவர் அப்படி இல்லை, வாழ்வை கொடுக்கறது அவருடைய அடையாளம். அப்போ என்னோட இணைந்திருந்தால் நீ கனி கொடுப்பேன், பிசாசோட இணைந்திருந்தீன்னா நீ அங்கேயும் கனி கொடுப்ப. அந்த கனி எல்லாரும் சாப்பிட்டுட்டு செத்துப்படுவாங்க. ஆண்டவர் கொடுக்குற கனியை உண்கிறவன் உயிர் வாழ்வான். இதுதான் வித்தியாசம். சில பேர் கஷ்டம்னு வருவாங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அப்போ கண்ணை மூடி ஜெபிக்கும் போது ஆண்டவரேன்னு எதுவுமே இல்லாமல் வராது பாருங்களேன். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இட்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தீமை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது அடையாளத்தை ஆண்டவர் காட்டிடுவார். ஒரு சின்ன அடையாளம் காட்டினா போதும், அங்கே இருக்குது வேறு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். சில வீடு ஒரு சில பேர் என்ன செஞ்சுருக்கா பாருவாங்கண்ணா, இந்த கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க. மோதிரம் போடுறதுன்னு எல்லோரும் போடலாம், மோதிரம் போடுறது. ஆனால் அந்த மோதிரத்தில் பச்சை கல், மஞ்சள் கல், சிவப்பு கல்னு டிவியில் நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க.
இந்த கல் மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த கல் உங்களை கண்ணா பின்னானு கீழே கொண்டு போய் கர்மாந்தரம் ஆக்கிடும்.
அதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். இந்த கல் மோதிரம் உன்னைய கன்றாவி ஆக்கிடும், இந்த கல் மோதிரம் போட்டின்னா உன் கண்ணெல்லாம் குருடு ஆக்கிடும், இந்த கல் மோதிரம் போட்டினா நீ நாசமாக போடுவ.
பாருங்கள், எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் இதெல்லாம் தான் தெரியல எனக்கு. எங்கேயாவது பைபிளில் போட்டிருந்தா சொல்லுங்கள், நம்மளும் அந்த சைடு போய் நின்றுக்கலாம். பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வல்லமை கடவுளுடைய வல்லமையாக இருக்க முடியாது. அந்த வல்லமை எங்கேருந்து வருது நமக்கு தெரியாது. தெரிஞ்ச வல்லமைக்குள்ளே வந்து நின்றுப்போம் வேணுமோ? யோசித்து பாருங்கள். சில பேரெல்லாம் மோதிர விரலெல்லாம் மோதிரம் போடுவாங்க, பார்த்துருக்குறோம். இந்த விரலில் மோதிரம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த கட்ட விரலில் மோதிரம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த மூணு விரலும் சும்மா கிடக்கும், இந்த விரலில் மோதிரம் போட்டிருப்பாங்க. காரணம் என்னென்னா எவனோ சொல்லியிருக்கான், இந்த விரலில் போட்டின்னா நீ ராஜாவாகிடுவேன், ராஜாவாக மாட்டேன் கூஜாவாகிடுவேன். ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் தெரியும். ஆரம்பிக்கும் போது அப்படியே பிஸ்னஸ் அப்படியே போகிற மாதிரி தெரியும், போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பின்னாடி போயிட்டே இருக்கிறது தெரியாது உனக்கு. ஏன் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், பாருங்கள், இணைந்திருன்னு ஏன் ஆண்டவர் அடிச்சுக்கிட்டாரு? ஏன் ஆண்டவர் வந்து நான் உனக்கு இந்த ஜாமானை தரேன் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்லாம் வந்துடும், இந்த தாயத்தை வச்சுக்கோ உனக்கு எல்லாம் சரியாயிடும் சொல்லியிருக்கலாமே அவர். அவர் கொடுத்த ஒரே ஒரு அடையாளம் நற்கரணை மட்டும்தான். இதை என் நினைவாக செய்யுதா அப்படி போடுன்னு நினைவாக செய்யுங்க. அதுவும் அவர் ஒரு அப்பத்தை காட்டி இந்த அப்பம் தான் அப்படின்னு சொல்லலை, இதை என் நினைவாக செய். பாருங்கள், அப்போது அந்த நினைவு, அந்த எண்ணம், அந்த எண்ணத்தினால் எடுக்கக்கூடிய பலி, இதுதான் ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் இன்னொரு பொருள் எடுத்து உங்கள் எண்ணத்தை அதில் வைக்கிறீங்க பாருங்கள், இட்ஸ் எ ராங் எண்டு. இந்த மோதிரம், இந்த சக்தி, இந்த எண்ணம் வந்து அங்கே போகுது, இந்த மோதிரத்தின் மீது எண்ணம் வந்து தகடு மீது போகுது, எண்ணம் வந்து தாயத்து, இந்த தாயத்து விடுதலை. அப்போ யுவர் இன்ன ராங் எண்டு. அதனால தான் ஆண்டவர் வார்த்தையால் பேசுகிறாரு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த அடையாளங்களெல்லாம் விட்டுடு, தேவையில்லை நமக்கு. நீ வீட்டில் ஒரு படம் கூட வைக்க தேவையில்லை, ஆண்டவர் உன்னை காப்பாற்றிடுவார். வார்த்தையோடு மட்டும் நின்னா போதும். நம்ம எதையுமே நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதற்கு வைக்கிறோம்? அறியாத பிள்ளையாக இருக்கிறீங்களா? அட்லீஸ்ட்டு இப்போ வீட்டில் ஒரு திருவிருதை ஆண்டவர் படம் வைக்கிறோம், இப்போ வைக்கலன்னா நீ நரகத்துக்கு போயிடுவியா? இல்லை. அது வச்சா மோசத்துக்கு போயிடுவியா? அப்படியும் இல்லை. டெய்லி சில பேர் வச்சுட்டு அதில் விளக்கு கொளுத்தி விட்டுட்டு நம்ம ஊருக்கு ஊருப்பட்ட பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, பாவத்தை கட்டிக்கிட்டு இருந்தோம்னா விளக்கு கொளுத்தி வச்சதுனால ஆண்டவர் விட்டுருவார் அவனை இல்லை. அப்போ அந்த இதயத்தினுடைய அன்பை பார்க்குற போது என்னுடைய இதயமும் அன்பால் பற்றி எரியணும், இதை கற்றுக்கணும் நம்ம டெய்லி. இன்றைக்கி நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்தேன் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லணும், ஆண்டவரே நான் இன்றைக்கி ரெண்டு ஏழைகளுக்கு உதவி செய்தேன் உங்களுடைய மகிமைக்காக அப்படின்னு சொன்னால் யுவர் ரைட்டு. அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த இணைந்திருக்கிறதுனுடைய அடையாளத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி நற்செய்தியினுடைய முன் வாழ்த்தொலி எல்லாமே நம்மளுடைய வழிபாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இதை ஏற்றுக்காதவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பூஜ்யம், ஏற்றுக்கிட்டவங்களுக்கு 1000 மார்க். இதை ஏற்றுக்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வழிபாட்டினுடைய அந்த வாசகங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலேருந்து, ரெண்டாவது வாசகம் புதிய ஏற்பாடு, அதுவும் இந்த கடிதத்திலேருந்துலாம் எடுப்பாங்க. இந்த நற்செய்தி வாசகம் நற்செய்தியிலேருந்து இந்த மூணையும் அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரிலேட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஒரு அபிஷேகமான ஒரு நல்ல ஒரு ஒரு வாசனை நிறைந்த ஆத்மாவுக்கு வாசனை நிறைந்த ஒரு செய்தி ஒன்று வரும். அதை அறிந்துக்கிறது தான் ஆற்றல். அதை அறிஞ்சிக்கிட்டோம்னா அன்றைக்கி வழிபாடு சிறப்பு. என்னன்னே தெரியாமல் கோயிலில் போய் உட்காந்துட்டு இப்படி இப்படி முழிச்சிட்டு வந்தால் சிறப்பு கிடையாது. வேறு பாருங்கள், நம்ம நிறைய நேரம் பெரிய பருப்பு மாதிரி செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காட்டில் இவர் பெரிய பருப்பு மாதிரி பேசுவார் அப்படின்வாங்க. நம்மளும் பல நேரம் பெரிய அந்த மாதிரி தான் போய் நின்றுட்டு அதையும் இதையும் செஞ்சுட்டு எதை வாங்கணுமோ அதை வாங்காமல் வீட்டுக்கு வந்துடுவோம். வார்த்தையுடைய வல்லமையை வாங்காமல் வீட்டுக்கு போயிட்டு நீ என்னத்தை சாதிக்க முடியும்? ஒன்றுமே. வீட்டுக்கு போய் இன்றைக்கி என்ன ரெண்டாவது வாசகம், ரெண்டாவது வாசகமா, ரெண்டாவது வாசகம் அந்த சாமியார் வாசித்தார், அந்த பிரதர் வாசித்தார், ரெண்டாவது வாசகம் என்ன வாசித்தாங்க, சரி அப்புறம் மத்தியானம் என்ன பிரியாணி கிண்டிடலாமா, ஞாபகம் வரலன்னா பிரியாணிக்கு தான் போகணும். பாருங்கள், நிறைய நேரம் நமக்கு ஞாபகமே வராது, அது வராமல் வார்த்தையே தெரியல, அப்புறம் எங்கே அதற்குள்ளே கருத்து? அதனால தான் சொல்லுகிறோம் இந்த மூணையும் ரிலேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வாரம் பூரா இதில் ட்ராவல் பண்ணணும் நம்ம. அப்போ அதில் அற்புதம், அதில் அதிசயம். ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒருத்தரவங்க பயணிக்கிற போது ஆண்டவர் என்ன செய்வார்? கூடவே வருவார். சும்மா பாட்டு மட்டும் பாடினா பார்த்தாது, கூடவே இரும் ஓ இயேசு. அவர் தான் சொல்லிட்டாரு நான் கூட இருக்கிறேன்னு, நான் உங்களோடு இருப்பது போல் சொல்லிட்டாரு. அப்புறம் நீ சும்மா பாடிக்கிட்டே கூடவே இரும் வேணா ஒரு கூடையை தான் எடுத்துகிட்டு போகணும். நீ கூடவே இரும், கூடவே இரும். ஆண்டவர் கூட இருப்பார், எப்போ இருப்பார்? நீ வார்த்தையோடு இருந்தீங்கன்னா அவர் வருவார் தானா, நீ கேட்கவே வேண்டாம். ஆண்டவர் வார்த்தையோடு இருக்கிற பிள்ளைகளோடு இருப்பார். என்ன சாமி சுற்றி சுற்றி பேசிக்கிட்டு இருக்கிற, விஷயத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறேன்னு நீங்கள் அங்கே மனசுக்குள்ளே கேட்குறது எனக்கு கேட்குது. இப்போ நான் விஷயத்துக்குள்ளே போகிறோம் பாருங்கள். இந்த நற்செய்தியில் பாருங்கள் ஒரு சில அடையாளத்தை மட்டும் காட்டுறேன். 5 தாழ்ந்த ஒரு தலைவர், அவர் நெடும் பயணம், நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து, நெடுங்காலத்திற்கு பின் பாருங்கள் ஆண்டவர் அதில் ஒரு வார்த்தையில் ஒரு ஜாலத்தை வச்சுருக்கார். நெடுங்காலத்துக்கு பின் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வந்து 5 தாழ்ந்து, 2 தாழ்ந்து, 1 தாழ்ந்து. பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த அடையாளத்தை காட்டுறார். 5 தாழ்ந்து, இது வந்து இந்த தாழ்ந்துனோனே உலகத்தில் இருக்கிற நம்ம சம்பாதிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, இது அதை பார்க்குறதில்ல. ஆன்மீகத்தில் நம்ம ஒரு தொழில் புரியணும். ஆன்மீக தொழில் ஒன்று, தொழிலுங்கிற வார்த்தை தப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் அதை நான் பயன்படுத்துகிறேன். ஆன்மீக பணின்னு நம்ம சொன்னோம்னா தான் பணின்னொன்னுமே நமக்கு இது சாமியார்களுக்கு அப்படின்னு நம்ம மண்டை போயிடுது. அதனால தான் உங்களுக்காக சொல்கிறேன், ஆன்மீக தொழில் ஒன்று செய்யணும். நம்ம உடலுக்காக தொழில் செய்கிறோம்ல பிஸ்னஸ், அதே மாதிரி ஆன்மீக பிஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் இது பேசுது. ஆன்மீக தொழில் அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்கள். எசையா 49:1, தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாள் மக்கள் இனங்களை கவனியுங்கள், கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் இருக்கும்போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். எதுக்கு கூப்பிட்டார்? என் வாயை கூரான வால் போன்று ஆக்கினார். ஆண்டவர் என்னென்ன செஞ்சாருன்னு அவர் சொல்றாரு, தம் கையின் நிழலால் என்னை
பயன்படுத்தும்.
இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு இல்லையா? என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினாரு, தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டாரு, அவர் என்னிடம் நீயே என் ஊழியன். இதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா ஆண்டவர் கூப்பிட்டு நீயே என் ஊழியன் சொல்லலை, இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி வருவேன், உன் வழியான மகிமை அடையணும்ப்பா, அதுக்கு தான்ப்பா உனக்கு நான் அவ்வளோத்தையும் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒரு விஷயத்தை வைக்கிறார் பாருங்க இசையா இறைவாக்கினர். நானும் வீணாக நான் உழைத்தேன், வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். இந்த ஆன்மீக பணின்னு சொல்கிறது, ஆன்மீக தொழில்னு நான் சொல்கிறேனே, இதை செய்யும்போது கடவுள் காரியத்தெல்லாம் எங்கெல்லாம் நீ டச் பண்ணுறியோ அங்கெல்லாம் உனக்கு எம்டி ஹேண்டு தான். பலன் ஒன்றுமே கையில் கிடைக்காது. எடுத்தோடனையும் இது இங்கிட்டு செஞ்சு வேலையை செஞ்சுட்டு இங்கிட்டு கையில் காசு கிடைக்காது. ஊழியம்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு செய்கிற காரியம் பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் எப்படி இருக்கும் கடைசியில்? வீணாக நான் உழைத்தேன் அப்படி தான் மனசுக்குள்ளே இருக்கும். வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன், ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் ஆண்டவரிடம் இருக்கிறது என்றேன். ப்ரைஸ் தி லார்ட். இங்கே தாங்க கிளைமேக்ஸு. பாருங்கள், ஆண்டவர் இவ்வளோ செஞ்சு என்னை வேலை செய்ய சொன்னார். நான் வேலை செஞ்சேன். அந்த வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வீணாக கிடந்தது, வீணான வேலை. ஒன்றும் பலனையும் கையில் வரல. ஏன் தொழில்னா முதல்ல போட்டால் முதல்ல எடுக்கணும் இல்லைங்க, லாபத்தோடு எடுக்கணும் இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லைங்க, போட்டது போட்டதாகவே கிடந்தது. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய பரிசு ஆண்டவரிடம் இருந்து வரும். இதுதான் உண்மை, இதை நம்பணும். இன்றைக்கி பாருங்கள், இந்த தாளந்து ஓமையில் 5 தாளந்து பெற்றவர் ஒரு வேலை செய்கிறார். 5 தாளந்தை கொண்டு போய் அப்படியே டெபாசிட் பண்ணுறார் ஏதோ பிஸ்னஸில். 2 தாளந்து பாருங்கள், 5 தாளந்து 2 தாளந்து. இந்த 5க்கும் 2க்கும் பெரிய கேப் இருக்குது பார்த்தீங்களா. அளவிட முடியாத சில ஆசீர்வாதங்கள் ஒரு சிலருக்கு கடவுள் கொடுப்பார், அளந்து 2 பேருக்கு கொடுப்பார். 2க்கும் ஈக்குவேஷன் இல்லாமல், 2 பேருக்கும் ப்ரொபோர்ஷனேட் இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் ஒன்று ஒருத்தருக்கு கொடுப்பார். உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாருங்கிறத பற்றி நீ அடுத்தவனை பார்க்க தேவையில்லை. அவனுக்கு 5 கொடுத்துட்டு எனக்கே 1 கொடுத்த கேட்க தேவையில்லை. ஒன்றுகிட்ட எவ்வளோ கொடுத்தாரோ அவ்வளோத்துக்கு அவர் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறார், அவ்வளோதான். 5 கொடுத்தவன் 5 திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறான். 2 கொடுத்தவன் திருப்பி 2 கொடுக்குறான். இந்த 2 பேருக்கும் வச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த 2 கொடுத்தவன்ட்டேருந்து நீ ஏன் 3 கொடுக்கல கேட்கல, அதே அளவீடு இவனுக்கு வைக்கிறார். நீங்கள் 5 கொடுத்தீங்க ஐயா, நான் மீண்டும் ஒரு 5 ஆக்கியிருக்கிறேன். நீ சிறிய பொறுப்புகளில் நீ வந்து அக்கறையாக இருந்த, நீ சிறிய காரியத்தில் உன்னைய நான் பெரிய காரியத்துக்கு அதிபதி ஆக்குவேன். அதே வார்த்தை பாருங்கள், 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி சொல்ல உடனே, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். வார்த்தையெல்லாம் அப்படியே பார்த்துக்கங்க. 2 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி, ஐயா 2 தாளந்து நீங்கள் கொடுத்தீங்க, மேலும் 2 தாளந்து. உடனே தலைவருடைய வார்த்தை எப்படி வருது பாருங்கள், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். 2 பேர்த்துக்கும் வேறு வார்த்தையில் வேறு வேறுபாடே இல்லை பார்த்தீங்களா. அங்கேயும் அதே வார்த்தை, இங்கேயும் இதே வார்த்தை. அங்கேயும் அதே மதிப்பீடு, இங்கேயும் அதே மதிப்பீடு. ஆண்டவர் இப்படி தான் செய்ய போகிறார். ஒன்றுகிட்ட என்ன கொடுத்தாரோ அதுக்கு நீ பதில் கொடுக்கணும். கொடுத்தீன்னா போதும், அங்கே என்ன உயர்வு கொடுத்தாரோ அதே உயர்வு இங்கே கொடுப்பார். அவனுக்கு 5, அவனுக்கு 5 ஆக்கிட்டான், இவன் 2 தானே. நம்ம கணக்கு போடுற விதமாக அவர் கணக்கு போட மாட்டார். ஆனால் அவர் போடுற கணக்கில் கடைசியாக இருந்தான் பாருங்கள். அந்த 1 தாளந்துக்காரன் சோம்பேறியே, பாருங்கள், பொல்லாத பணியாளனே, எவ்வளோ வேதனையான வார்த்தைகளை வைக்கிறார் பாருங்களேன். அப்போது அந்த 1 தாளந்தினுடைய இதில் என்ன, நம்ம இதெல்லாம் விட்டுடுவோம், இந்த அனலைசிங்லாம் விட்டுட்டு, வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா சாமி, பைபிளில் சொல்லியிருக்கேன், வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா. சில பேருக்கு ஒரே சந்தேகம், வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா. வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. கொடுக்காதன்னா எப்படி கொடுக்காத, வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அடித்து பிடிச்சி வாங்காத. வட்டிக்கு பணம் கொடுக்கறதுலாம் இப்போ சகஜமாக போச்சு, பேங்கில் போடுறோம், அது வட்டிக்கு தான் வருது. அதுலேருந்து வட்டி வந்து தான் அதை வச்சு சாப்பிட்றோம் நிறையா பேர். அதனால் இந்த வட்டிக்கு அப்படின்னு மொத்தமாக நம்ம வந்து பொத்தாம் பொதுவாகலாம் கேட்டாக்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வட்டி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் வட்டி கொடுக்கும்போது நீ எப்படி கொடுக்குற, அதில் தான் இருக்குது விஷயம். ஏன்னா பேங்க்லேருந்து ஒரு பேங்க்கில் வந்து 1.5 வட்டி கொடுக்குறான், நீ என்ன செய்கிற, 1 வட்டிக்கு கொடுக்குற. இல்லை அவன் 1.5 வட்டிக்கு கொடுக்குறான், நீங்கள் அது கம்மியாக கொடு, எளிய பிள்ளைகள் வாலட்டும் அப்படின்னு கொடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம், அதை பற்றி நம்ம பெரிய இங்கே கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாது. ஆனால் எந்த மனநிலையில் நீங்கள் செய்கிறீங்க, எப்படி அந்த பணத்தை திரட்டுறீங்க, மீண்டும் வாங்குறீங்க. வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அவனை கழுத்தை நெரிச்சி தூக்கி பிடிச்சின்னா முடிஞ்சிச்சு உன் கதை, ஜோலி முடிஞ்சிச்சு. நீ அவனை விட்டுருணும் அவனை. ஓகே, சூழ்நிலையை பார்க்குறேன். ஒரு வீடு, ஒரு பங்கில் நடந்த சம்பவம் இது. நான் இருந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு பங்கில் நடந்த சம்பவம். அந்த பங்கில் மாடியில் ஒரு வீடு, மாடியில் வீடுனா ஒரு சின்ன அறை அவ்வளோதான். அந்த கூலி வேலை செஞ்சு அம்மாவும் பிள்ளையும் பிழைக்கிறாங்க, கணவர் இல்லை, தாயும் மகனும் தான், மகன் பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அம்மா வரும் 7-8 மணிக்கு தான் வேலை முடிஞ்சு. அவன் வந்து பார்க்குறான், வீடு வெளியில் பூட்டி இருக்குது, வேறு ஒரு பூட்டு போட்டு, வீட்டுக்காரவங்க வேறு போட்டு பூட்டிட்டாங்க. அப்போ பாருங்கள், அந்த பையன் வெளியிலேயே கிடக்கிறான், சாப்பாடு ஒன்றும் இல்லை, ஏன்னா அம்மா காலைல செஞ்சு வச்சுட்டு போயிருக்கு, உள்ளே எல்லாம் உள்ளே இருக்குது, சாப்பிட முடியல. இந்த பையன் இந்த பிள்ளை வெளியில் நிற்கிது, சின்ன பிள்ளை. அந்த அம்மா வந்து பார்த்தனும் பரிதவிச்சு போச்சு, சாவி எடுக்க சாவி இல்லை, சாவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓனர் வீட்டில். பாருங்கள், அது ஒன்றும் பெரிய மாட மாளிகை கிடையாது, ஒரு சாதாரண அறை. ஓகே, அவங்க வாடகை கொடுத்துருக்கணுங்கிறது ஓகே, நியதி எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்களால கொடுக்க முடியல, அவங்க இயலாத நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அதை எப்படி பெறுவது, அவர்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும், இதெல்லாம் தான் பார்க்குறதுக்கு நம்ம கிறிஸ்தவங்க. நம்ம நியாயம் பேசலாம், ஓகே அவர்கள் கொடுக்க இதை கொடுக்கல, அதனால் நான் இந்த காரியத்தை செய்தேன். ஆனால் நீ என்ன செய்திருக்கணும், கண்ணை திறந்து பார்த்துருக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வச்சுக்கிட்டு கொடுக்கலையா, கொடுக்க முடியாத சூழலில் கொடுக்கலையா. பாருங்கள், நம்ம கல் நெஞ்சக்காரராக மாறுறோம், அதை தான் ஆண்டவர் அங்கே அருவருக்கிறார். சரி, வட்டிக்குள்ளே நம்ம போகக்கூடாது, அந்த மேட்ரு கிடையாது, இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து முதல் வாசகத்துக்கு போகிறோம் பாருங்கள், எவ்வளவு சிறிய வேலையாக இருந்தாலும் நீ கருத்தாக செய். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் நீ அது மற்றவங்களை பார்த்து கவலைப்பட தேவையில்லை, அவங்களுக்கு அவ்வளோ இருக்கு, எனக்கு இவ்வளோ இருக்கே இல்லை, நீ செய்ய வேண்டியதை தெளிவாய் செய். முதல் வாசகத்தில் இன்றைக்கி சில பேர் அதை வாசிச்சுட்டு பார்த்துருப்பாங்க, ஃபாதர் இன்றைக்கி முதல் வாசகத்தில் மனையாளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, ஃபாதர் எப்படி பேச போகிறாரு அப்படின்னு சில பேர், மனைவிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு இது என்னது, நல்ல ஒரு பவளத்தை விட பெருமதிப்பு வாய்ந்தவள் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. நாங்கள் மனைவியை மட்டும் பற்றியும் பேசினோம்னா மாட்டிக்குவோம், அதனால் அது மட்டும் பேசக்கூடாது, ரெண்டு பேரையும் சேர்த்து பேசலாம், கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பேசலாம். அதுக்காக மனைவியினுடைய இன்றைக்கி உள்ள வாசகத்தை நம்ம மறுத்துடவும் முடியாது. அப்போ மனைவியினுடைய செயல்பாட்டை எதுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிற, ஒரு பெண்ணினுடைய அதாவது மனைவிங்கிற கேரக்டரை பற்றி பேசுது, பெண்ணுன்னு கூட காமனாக பேசலை. இந்த நீதிமொழிகள் வந்து ஒரு மனைவியினுடைய கேரக்டரைசேஷன், அது என்ன சொல்லுது பாருங்கள், அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அதனால தான் வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிறோம், அப்பப்போ மனைவியை கண்ணே கண்மணியே என் பவளமே என் முத்தே அப்படின்லாம் நீங்கள் கொஞ்சம் புகழ்ந்து வைங்க, பின்னாடி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வயசான காலத்தில் சோறு கிடைக்கும், வயசான நல்லா வாழும்போது நல்லா குத்துறது மொத்துறது, அதுக்கப்புறம் வயசானவனையும் சோறு போட மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்டால் எப்படி போடுவாங்க. வாழும் பொழுதே பவளமே என் இனிமையே, எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பீங்க, இவன் யாரும் சொல்லியிருப்பான் போல இருக்கு எப்படின்னு. தேவ பிள்ளைகளை பைபிளில் பாருங்கள், எதற்கு இன்றைக்கி நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து இந்த வசனத்தை எடுத்து தாய் திருவாவை கொடுத்துருக்கு, அதை யோசிக்கணும் நம்ம. ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மனைவியினுடைய செயல்பாடு அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு செயலாக தான் இருக்குது. மனைவியெல்லாம் என்ன நினைப்பாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ வேலை செய்கிறோம், எங்களுக்கு என்ன யார் என்ன அங்கீகாரம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வீட்டில் வெளியில் வேலை செய்கிற கணவருடைய அந்த தொழிலுக்கு வேலைக்கு கையில் ஒரு பண மதிப்பு கிடைக்கும், பண மதிப்பு இவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு இந்த வேலைக்கு. அதனால் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆடவன் ஒரு ஆண்மகன் என்ன நினைக்க முடியாது, என்னுடைய பணி தான் சிறந்த பணி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்காரமாக வேலைக்கு கூலி போட்டு பாருங்களேன், ஒரு சட்டை துவைச்சி அயன் பண்ணுனா இவ்வளவுங்க, இன்றைக்கி கடையில் போய் ஒரு சட்டையை துவைச்சி அயன் பண்ணினீங்கன்னாக்க அயன் பண்ணுறதுக்கே 10 ரூபா வாங்கிக்கிறாங்க, துவைச்சி அயன் பண்ணுறதுக்கு 20 ரூபா வாங்கிப்பாங்க ஒரு சட்டைக்கு. சரி, 10 ரூபா வைங்களேன், 10 சட்டை அயன் பண்ணாக்க 100 ரூபா. ஒரு நாளைக்கு உங்கள் மனைவி ஒரு 10 சட்டையை துவைச்சி அயன் பண்ணுறாங்கன்னா 7 நாளில் 700 ரூபா நீ கொடுக்கணும். ஒரு வாரத்து சம்பளம் சொல்கிறேன், மாத சம்பளத்தை கணக்கு பண்ணிக்கோங்க, அது 2000த்துக்கு மேலே போகுது. காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 50 ரூபா, இப்படியே கணக்கு போடுங்க நீங்கள். சோறாக்குறதுக்கு நாங்கள் சமைக்கிறவங்க வைக்கிறோம், அவங்க காலையில் 8 மணிக்கு வருவாங்க, சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க, அதுக்கு நாங்கள் 5000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். ஸோ மனைவிக்கு நீங்கள் 5000 ரூபா சாப்பாடு சமைக்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வீடெல்லாம் கூட்டி பெருக்கு ஒட்டடையெல்லாம் அடிக்கிறது, அதெல்லாம் மனைவி தான் வீட்டில் செய்வாங்க. இதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறா சாமி, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா, நல்லா சொல்லு சாமி, இதெல்லாம் பொண்டாட்டி செய்யணும்னு. இல்லை நான் தான் சாமி செய்கிறேன்னு வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரர் அழுதிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. அப்போ பாருங்கள், இப்படியே ஒரு ஒரு அமௌண்ட்டை போட்டு பாருங்களேன், அந்த அம்மா கேரக்டர் வீட்டுக்குள்ளே செய்கிற பணிகள் உங்கள் சம்பளத்தை விட தாண்டி போய் நிற்கும். ஆனால் பாருங்கள், ரெண்டு பேரும் ஈக்குவலாக வேலை செய்யணும், ரெண்டு பேரும் ஈக்குவலாக வேலை செஞ்சு தான் நம்ம வீடுகளெல்லாம் கொண்டு ஜெயிக்கிற வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். எங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தார், எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் நான் பார்த்துருக்குறேன், டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க, டியூஷன் சொல்லி கொடுத்து அதில் வரக்கூடிய சின்ன சின்ன வருமானத்தை வச்சு தான் நம்மளுக்கு சோறு போட்டாங்க. காலையிலேருந்து ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 50-60 பிள்ளைங்க எங்கள் வீட்டில் படிக்கும், ஒரு ஆள் நின்று கத்துவாங்க, எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து அப்போ ஈக்குவலாக ஃபைட் அந்த வீட்டுக்குள்ளே போராடுற கேரக்டர், ஒரு அம்மாவோடைய கேரக்டர், மனைவிங்களுடைய கேரக்டர், அதை நம்ம ரொம்ப மதிக்கணும் பாருங்களேன். சும்மா நம்ம என்ன பண்ணிவிட்டேன் எனக்கு பெருசாக அப்படின்னு ஒரு வார்த்தை டபக்குன்னு கேட்டுவிடுவோம், அப்படி கேட்கக்கூடாது பாருங்கள். இந்த எவ்வளோ அதனால தான் அந்த அப்படி செய்யாதவங்க செய்யுங்க, அப்படி செய்கிறவங்கள மற்றவங்க மதிங்க. அப்போ அந்த கேரக்டர் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா மீனியல் ஒர்க்கு தான். மீனியலுங்கிறது நான் சொல்கிறது வந்து ரொம்ப அசிங்கமானன்னு சொல்லலை, ரொம்ப ஒரு என்னது அங்கீகரிக்கப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்ரெகக்னைஸ்டு ஒர்க்குன்னு வச்சுக்கலாம், மீனியல் சொல்லக்கூடாது, அன்ரெகக்னைஸ்டு ஒர்க். அப்போ அந்த அன்ரெகக்னைஸ்டு ஒர்க்கை தான் இன்றைக்கி நீதிமொழிகள் நூல் வந்து ரெகக்னைஸ் பண்ண சொல்லுது. அப்போ அந்த மாதிரி எளிய வேலையாக இருந்தாலும் அதை சரியாக செய். இன்றைக்கி அதனால தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு வீட்டுக்குள்ளே மனைவி செய்யக்கூடிய பணிகள் நிறைவான பணிகளாக இருக்கிற போது அந்த மனைவி எப்படி உயர்வாக இருப்பாங்க, அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். அப்போது ஒரு மனைவி செய்யக்கூடிய ஒன்று ஒன்றும் அந்த கணவனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது, அந்த வீட்டை கட்டி எழுப்புறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. பாருங்கள், ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள், நூல் இலைகளை, அதனால் என்ன அர்த்தம், சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அவங்களே செய்வாங்க, அவங்களே கண்டுபிடிப்பாங்க. நிறைய வீட்டுக்குள்ளே நிறைய பொருள்கள், நிறைய அப்பா அம்மா வந்து நிறைய காரியத்தை செய்து செய்து பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. என் பையன் தச்சிட்டியா கொண்டா டிவிக்கு மாட்டிக்கிறது, பேண்ட்டு தச்சிட்டியா கொண்டா டபக்குன்னு மாட்டிக்கிறது. அந்த தைக்கிறதுக்கு நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா கடையை தேடி கண்டுபிடிச்சி தைக்கிறதுக்குள்ளாட்டியும் நமக்கு சீப்போன்னு ஆகிடும். அதை எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல் அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை நன்றியோடு நினைத்து பார்க்கணும் பிள்ளைங்க, நன்றியோடு நினைத்து பார்க்கணும் கணவன். பாருங்கள், அந்த தாயினுடைய ஒரு செயல் ஒரு ரிங்கக்னைஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறத தான் இன்றைக்கி. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட இந்த தாய் என்ன செய்யணும், தன்னுடைய வேலையை மகிழ்ச்சியாக செய்யணும். அதுதான் தாளந்தினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா எங்கே கனெக்ஷன் வருது, பார்த்தீங்களா தாளந்து ஒன்றும் ஒரு தாளந்து தான் இருக்குது. அந்த ஒரு தாளந்தாக இருந்தாலும் நீ அதை நிறைய பயன்படுத்து, நிறைவாக பயன்படுத்து. உனக்கு ஒரு மனைவி கேரக்டர், நீ வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறேன், நீங்கள் அதை சரியாக செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, வெளியில் போய் கணவனுக்கு ஈக்குவலாக கையில் காசை பார்த்தா தான் எனக்கு நிம்மதி, காசை பார்க்குறாங்க ஆனால் மோசம் போயிடுது வாழ்க்கை, காசு வருது மோசமும் வருது. அப்போ அந்த வீட்டை அன்பால் இரக்கத்தால் அந்த கட்டி எழுப்பக்கூடிய பெண்கள் பல வேளைகளில் பணத்தால் தங்களை இழந்து போகிற வேதனையும் பார்க்குறோம். அதனால தான் அவர் சொல்கிறார், எழில் ஏமாற்றும், எழில் ஏமாற்றும், நீ வச்சிருக்கிற எழில் அந்த ஒரு தோரணை ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும், அதெல்லாம் இல்லை, நீ செய்கிற பற்றியா சின்ன சின்ன அடையாளம், அதுதான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும். அதனால தான் ஆண்டவருடைய அடியார் பவுலடியார் வந்து சொல்கிறாரு, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை, திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும். அதனால் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவாக செய்வோமே அப்படின்னு அவர் அழைப்பு விடுக்கிறார். சொல்லுவாங்க எங்கும் அமைதி ஆபத்து இல்லை, இன்றைக்கி நிறைய அரசியல் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆண்டவர் வருவார், நம்மளை அப்படியே அள்ளி கொண்டு போயிடுவார், நாங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்போம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும், நாம் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா சந்திக்க போகிறத சந்தித்து தான் ஆகணும். அதனால தான் அவங்கவுங்க சொல்லட்டும், அதெல்லாம் உண்மை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறது உண்மை. அதனால் நாம் யோசித்து பார்ப்போம், ஒரு வீட்டுக்குள்ளே நம்மெல்லாம் இருக்கிறோமா, ஒரு வாலிப பிள்ளையா நீ இருக்கிறியா, நீ அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்கிற, ஒரு எளிய காரியம், நான் டாய்லெட்டை வந்து உதாரணமாக வைப்பேன், உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கழுவுங்களேன். வாலிப பிள்ளைகள் எல்லோரும் அந்த டாய்லெட்டை பயன்படுத்துகிறோமே, அழுக்காக இருந்தால் மட்டும் சொல்ல தெரியதே இப்படி அழுக்காக இருக்கே அப்படின்னு, நீங்கள் ஒரு நாள் செய்யலாமே, வீட்டை ஒரு நாள் கூட்டலாமே, வீட்டை சுற்றில இருக்கிற அந்த புள்ளை ஒரு நாள் நீங்கள் பிடுங்கலாமே, சுத்தமாக வச்சுக்கொள்ளலாம் ஒரு நாள். அப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குற போது அது கடவுளுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக இருக்குது. அப்போ கடவுள் என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறார், கையில் இருக்கிற முதல் வேலையை செய், அதுதான் தாளந்தினுடைய அடிப்படை. கையில் உனக்கு வீடு இருக்குதா, வீடு அந்த வீட்டினுடைய அடிப்படையாக தான், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், நன்மையான காரியங்கள் முதல்ல இங்கே ஆரம்பிக்கணும், அதை ஆரம்பிங்க. அது எனக்கு பெரிய வேலை கிடைச்சா நான் பெரிய ஆளாக போய் இப்படி உட்கார்வேன், முதல்ல உனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறத செய்ய தெரியலன்னா அங்கேயும் போய் செய்ய தெரியாது உனக்கு, அங்கேயும் நீ தோல்வி உருவாய். அதனால தான் ஆண்டவர் இங்கே செய்ய சொல்கிறார் சிறிய காரியத்தில், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராக இருந்தீர். 5 தாளந்து வாங்கினவனுக்கு அதான் சொல்கிறாரு, 2 தாளந்து வாங்கினவனுக்கு அதான் சொல்கிறாரு, எது சிறிய பொறுப்பு ஐந்தாஸ் ரெண்டா. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே வார்த்தை தான், சிறிய பொறுப்புகளில் நீ நேர்மை உள்ளவராக இருந்தீர். பாருங்களேன், கடைசியாக ஒன்று வைக்கிறார் பாருங்க, ஒரு ட்விஸ்ட்டு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன வைக்கிறார் பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தாளந்து எடுத்து எங்கே கொடு, எத்தனை பேர் கொடுப்பேன் அப்படிங்கிறார் பாருங்க. பத்து தாளந்து உள்ளவரிடம், பத்து தாளந்து கணக்கிலேயே வரலை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். இது மூணாவது கேட்டகரி வந்துருச்சு நடுவில். அப்போனா உன்னைய கடவுள் அப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்தி வச்சிருப்பார். ஐந்து தாளந்து பெற்றவன், இரண்டு தாளந்து பெற்றவன்லாம் உயர்ந்து கிடப்பான். ஆண்டவர் உன்னை மேலும் ஆசீர்வதிச்சிருப்பார். அப்போ ஒன்றுகிட்ட ஐந்து இருக்காது, பத்து இருக்கும். அவன்கிட்ட கொடுப்ப இருக்கிறது எடுத்து. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, இல்லை இல்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு நான் எதை ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் உருவாக்குவோம். சோம்பேறித்தனம் வேண்டாம், பொல்லாத பணியாளனுக்குரிய மனநிலை வேண்டாம். நான் இருக்கிற இடத்துல எதையாவது செய்து கடவுளுக்கு மாற்றி கொடுப்பேன் என்று நாம் நினைப்போம். நிறைய காரியங்கள் நீங்கள் செய்துட்டு இருப்பீங்க, ஆண்டவர் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறாரு. இன்னும் அதிகம் ஆண்டவருக்குள்ளே கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களை பொழிந்து உங்களை உயர்த்துவார். ஆமென்.